نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوم نبوس قمطريرا. وقال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வுக்கே புகழாரை. அகிலத்தோர் அனைவருக்கும் அறுபடியாக வந்த கண்மணியங்கள் முஹம்மதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அன்பு சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாவு தாபிஈன்கள், முத்தகீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், ஹக்கான தாயிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அன்பு மருளும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில ஏசுகாவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி புத்திமதி கூறியிருக்கிறானோ அந்த அனைத்து விடயங்களையும் எமது வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்கள் இருந்து தவறு கொள்ளும்படி எச்சரிக்கை விடுத்திருக்கிறானோ அந்த விடயங்கள் இருந்து தவறு ஒரு பேணுதலான வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்திருக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு ஐம்பெரும் நியமத்துகளை தந்திருக்கிறார். அது மிக மிக விலைமதிக்க முடியாதது. அந்த நாமத்துகளை பாதுகாக்கின்ற முறைகளையும் அவன் சொல்லித் தந்திருக்கிறான். அந்த நாமத்துகள் அதில் முதலாவது இந்த தீனாக இருந்து கொண்டிருக்கும். இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் அருளாக இருக்கிறார். இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மக்களுக்கு மத்தியில் வந்து சேருவதற்கு முன்னால் இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்கிறார். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஃவானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் فَأَنْكَلَكُمْ مِنْهَا. அல்லாஹின் அருளை கொஞ்சம் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். இந்த தீன் இஸ்லாம் உங்களிடத்தில் வந்து சேர்வதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்,
இது குந்தும் விரோதிகளாக இருந்தீர்கள், எந்த இடத்தில் இருந்தீர்கள், அலா ஷபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், ஃபஅன்கதக்கும் மின்ஹா, இந்த தீனை அல்லாஹ் தந்து உங்களை பாதுகாத்தார். எனவே அல்லாஹு தஆலா தந்த நாமத்துகளில் விலை மதிக்க முடியாத ஒரு நாமத்தின் மேலான தீன் சத்தியமான மார்க்கம். அல்லாஹ்விடத்தில் இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இதற்கு மாற்றமாக வேறு எந்த ஒரு மதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த தீன் பாதுகாக்கப்பட வேண்டும், இதற்கு ஆபத்துகள் வந்துவிடக்கூடாது, அச்சுறுத்தல்கள் வந்துவிடக்கூடாது. அப்படியான கட்டத்தில் எப்படி நடக்க வேண்டும்? அல்லாஹு தஆலா பாடம் கற்பித்து தருகிறார். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரில் இருக்கின்ற பொழுது மக்கத்து முஷ்ரிக்கீங்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த பொழுது எத்தனை எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது. அவர்கள் நபி அவர்களுக்கு எத்தனையோ தொந்தரவுகள் கொடுத்தார்கள். சொல்வதற்கு முன்னால் உள்ளத்தில் வந்து சேரும் அளவுக்கு எமக்கு அறிவு இருக்கிறது, நபி அவர்கள் பட்ட கஷ்டம் எவ்வளவு என்று. சொல்லனா துயரங்களை அடைந்த நபியவர்கள் அல்லாஹின் உத்தரவு பிரகாரம் அங்கே மதீனாவுக்கு செல்லுகின்றார்கள். மக்காவிலிருந்து அல்லாஹின் தீனுக்காக ஊரை விட்டும் புறப்பட்ட இவர்கள், இவர்களை அரவணைக்கு அங்கு ஒரு கூட்டம். இந்த இரண்டு சாரார்களுக்கும் உயர் பதவியை அல்லாஹ் கொடுத்தார். முஹாஜிர் என்ற பதவியும் அன்சாரிகள் என்ற பதவியும் மதீனாவிலே சென்று அங்கே ஒரு சாம்ராஜ்யமே உருவாகிவிடுவோ என்ற அச்சம் மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு ஏற்படவே அவர்கள் அங்கே பதிரை நோக்கி ஒரு படையெடுத்தார்கள். பதிர் போர்க்களம் எமக்கு தெரியும், அல்லாஹ்வின் உதவி முஸ்லிம்களுக்கு கிட்டியது. அந்த காலத்தில் இருந்த மக்கள் பார்வையில் அல்லாஹ்வின் தூதரும் சொற்பதொகை தோழர்களுமாக அந்த மைதானத்துக்கு சென்ற நேரத்தில் உலகமே வியந்தது. ஓஹோ, இப்பொழுது இவர்கள் இப்படியான ஒரு கட்டத்துக்கு வந்துவிட்டார்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருக்கலாமே என்று எண்ணுகின்ற அளவுக்கு இருந்தது. ஆனால் அல்லாஹின் உதவி வந்தது. வழக்கது நசரக்கும் உள்ளாகு விபதரின், நீங்கள் ஒரு குறுகிய கூட்டமாக இருந்த பொழுதும் அல்லாஹின் உதவி பதிலே உங்களுக்கு வந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த சரித்திரம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. புத்திசாலிக்கு சைக்கினை போதும் அந்த பதில், அதற்கு பிறகு ஹந்தக், இப்படி எத்தனை எத்தனையோ தீனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாக அவர்கள் அடுத்தவர்களோடு சண்டையிடச் செல்லவில்லை, அவர்கள் பொறுத்திருந்தார்கள். பொறுமையின் எல்லாம் எல்லை தாண்டி அல்லாஹின் உத்தரவு வந்த பிறகுதான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தயாரானார்கள். எனவே இந்த மேலான தீன் இஸ்லாம், அதற்கு ஆபத்துகள் வருகின்ற பொழுது அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இஸ்லாமுக்கு வழிகாட்டுகிறோம். கண்ணியவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தந்த ஐம்பெரும் நியமத்துகளில் இரண்டாவது எங்களுடைய உயிர். இந்த உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. என் உயிர் தானே என்று நான் என்னை மாய்த்துக் கொள்ள முடியாது. அது அல்லாஹு தஆலா இவனுக்கு கொடுத்த மாபெரும் அருள். இந்த உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் மனிதன் செய்யக்கூடாது. இதனால்தான் இஸ்லாம் கற்கொலையை தடுத்திருக்கிறது, கொலைகளையும் தடுத்திருக்கிறது. கொலை செய்தவனுக்கு மரண தண்டனையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. எதற்காக? வழக்கும் இந்த பணிக்கு பலி, இப்படிப்பட்ட தண்டனை ஏழுதலை அல்லாஹு தஆலா நியமித்திருக்கிறான் தெரியுமா? இதிலேதான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்கிறது. இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படாது போனால் உலகத்தில் கொலைகள் மலிந்து விடும். கொலைகாரனுக்கு எந்த ஒரு அச்சமும் வராது, அவனை பார்த்து மற்றவர்களுக்கும் ஒரு படிப்பினை வராது. எனவே இஸ்லாம் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிகாட்டுகிறோம். பழிக்கு பழி என்பது இஸ்லாம் காட்டி தந்த வழி. இந்த உலகமே எதை சொன்னாலும் அல்லாஹு தஆலா சொல்லித்தந்த அந்த வழிமுறையில் எந்த குறையையும் காண முடியாது. அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தந்திருக்கக்கூடிய நாமத்துகளில் விலைமதிக்க முடியாத ஒரு நாமத்து தான் எமது புத்தி. இந்த புத்திக்கு ஆபத்து விளைவிக்கும் எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எமது புத்தியை மலங்கடிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் பாவிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இதனால் தான் போதை வஸ்துக்களை இஸ்லாம் தடுக்கிறது, மதுவை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. சீரான புத்தியை சீர்குலைத்து புத்திசாலியாக தென்றொருவனை மடையனாக ஆக்கி அவன் பேச்சு ஒழிந்தால் போச்சு என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவன் கௌரவமே பறிபோகக்கூடிய அளவுக்கு அவனை மாற்றி விடுகிறது இந்த போதை. இதனால் இஸ்லாம் இந்த போதை வஸ்துக்களை பாவிப்பதை முற்றாக தடுக்கிறார். அது கொஞ்சமாகவும் இருக்கலாம், அது அதிகமாகவும் இருக்கலாம். ஒரு துளியாக இருந்தாலும் இஸ்லாம் அதனை அனுமதிக்கவில்லை. எமக்கு தந்த பெருநாமத்தாகிய இந்த புத்தியை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும், அது என் பொறுப்பு. கண்ணியவான்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா தந்த நாமத்துகளில் ஒன்றுதான் எமது குடும்ப உறவு, எமது வம்சம். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு சிறப்பான உறவு இருக்க வேண்டும். அவன் உறவு சொல்ல முடியாத ஒருவனாக இருந்தால் அவனின் கண்ணியமே பறிபோய்விடும். ஒருவரை பார்த்து நீங்கள் யாருடைய மகன் என்றால் என் தகப்பர் இன்னார் என்று சொல்வது இருக்கிறதே அதுதான் முறை. அது அவனுக்கு கௌரவம். அந்த தகப்பன் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது, இவர் என் தகப்பன். ஆனால் ஒருவன் இருக்கிறான், அவன் சமூகத்தில் அவனுக்கு செல்வமும் செல்வாக்கும் இருக்கிறது, உன் தந்தை யார் என்று கேட்டால் தெரியாது என்றால் அது அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அவனுக்கு ஒரு கண்ணியத்துக்கு ஒரு இழுக்காக அது அமைந்துவிடும். எனவேதான் முறையற்ற முறையில் இந்த சமூகத்தில் பிள்ளைகள் பிறப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. விபச்சாரத்தை இஸ்லாம் தடுக்கிறது. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவும் வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சமூகத்தில் பல சீர்கேடுகளை அது உருவாக்கிவிடும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நாமத்துகளில் ஒன்றுதான் எமது செல்வம். அது கொஞ்சமாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். அவன் செல்வம் அவனுக்கு பெரிது. அவன் செல்வத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எதையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இதனால்தான் கொள்ளை, களவு இவற்றை இஸ்லாம் தடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அதற்கு தண்டனையும் கொடுக்கிறது. திருடியவன் ஆணோ பெண்ணோ, ஐதியகுமா, அவர்களுடைய கரங்களை ஒட்டிவிடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் சமூகத்தில் அடுத்தவன் சொத்தில் கை வைப்பதற்கு எல்லோருக்கும் தைரியம் வந்துவிடக்கூடாது? இஸ்லாம் அதனை தடுக்கிறது. எமது சொத்துக்கு பாதுகாப்பு வழங்குகிறோம். கண்ணியவான்களே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தந்த நாமத்துகளில் இன்னும் ஒரு நாமத்து தான் எமது மானம் மரியாதை. ஒவ்வொருவருக்கும் மானம் மரியாதை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு இழுக்கு ஏற்படுவதை எவருமே விரும்புவதில்லை. அவன் உண்மையில் குற்றவாளியாக இருக்கலாம், ஆனால் அவன் மானம் பறிபோவதை அவன் விரும்ப மாட்டான். அவன் உள்ளத்தில் அவன் நொந்து கொள்ளலாம், நான் தவறு செய்தேனே என்று, ஆனால் அது அம்பலமாகுவதை அவன் விரும்ப மாட்டான். எனவே இஸ்லாம் சொல்லுகிறது, அடுத்தவர் குறையை நீங்கள் தேட வேண்டாம், ஆராய வேண்டாம். வலா தஜஸ்ஸு, துருவி ஆராய்வதை விட்டு விடுங்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, உங்களில் சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேச வேண்டாம், அது கொடிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அடுத்தவர்களை மானபங்கப்படுத்துகின்ற அளவுக்கு இட்டு கட்ட வேண்டாம். இட்டு கட்டுபவர்களுக்கு இஸ்லாம் தண்டனை வழங்குகிறார். கண்ணியவான்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில் எமக்கு தந்த தீன், எமக்கு தந்த உயிர், எங்களுடைய செல்வம், எங்களுடைய அறிவு, எங்கள் குடும்பம், எங்கள் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டிய மாபெரும் ஐந்து சொத்துக்கள்.
ACMVice.com
இதனை பாதுகாப்பதற்குத்தான் இஸ்லாம் சட்டம் வகுத்து தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களை சோர்களே, இந்த யுக முடிவு காலம் நெருங்குகின்ற பொழுது உலக நிலவரம் எப்படி இருக்கும் என்பதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மேலான தீன், இதனை கடைபிடிப்பது எவ்வளவு சிரமமாக ஒரு காலகட்டம் ஆகிவிடும் என்றால், தன் கரத்தில் நெருப்புத் தணலை வைத்துக் கொள்வதைப் போன்று சுமையாக தென்படும். அந்த அளவுக்கு சிரமமாக இருக்கும். கியாமனால் நெருங்குகின்ற பொழுது இந்த மேலான தீனை தன்வசம் வைத்துக் கொள்வதற்கு சிரமமான ஒரு கட்டமாக அவனுக்கு தென்படும். இந்த யுகமுடிவு காலம் நெருங்குகின்ற பொழுது உயிர்களுக்கு ஆபத்து அதிகமாகிவிடும், கொலைகள் பெருகிவிடும். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதரில் காத்தில் ஃபீம கத்தல் வலல் மக்தூல் ஃபீம குத்தில், கொலை செய்தவனுக்கு தெரியாது நான் ஏன் இவனை கொலை செய்தேன் என்று, கொல்லப்பட்டவனுக்கும் தெரியாது நான் எந்த குற்றத்துக்காக கொல்லப்பட்டேன் என்று. அந்த அளவுக்கு உலகத்தில் கொலைகள் பெருகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கியாம நாள் நெருங்கி விடுகின்ற பொழுது உலகத்தில் மதுப்பிரியர்கள் அதிகரித்து விடுவார்கள், போதைக்கு அடிமையானவர்கள் நுழைந்து விடுவார்கள். இன்றைய சமூகத்தின் நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போதை வஸ்துக்களை பாவிப்பார்கள், யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, அதற்கு போதை வஸ்து என்று பெயர் சொல்ல மாட்டார்கள், வேறு பெயரை சூட்டிக் கொள்வார்கள். இந்த சமூகத்தில் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு போதை வஸ்துக்களோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். எப்படி எப்படி என்றெல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்ற அளவுக்கு சிறு குழந்தைகள் அல்ல நாம். சமூகத்தில் இன்று என்ன நடக்கிறது என்பதனை கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். கௌரவமான பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று பயந்து கொண்டிருக்கின்ற காலம், வாசல்படியில் வந்து அவனை குற்றவாளி கூண்டுக்கு அழைத்து செல்லும் வரைக்கும் தகப்பனுக்கு தெரியாது என் மகன் இப்படிப்பட்டவன் என்று. பார்ப்பதற்கு நல்ல தோற்றம், சமூகத்திலே நல்ல பிரஜை, அடுத்தவர்கள் பார்த்தால் அப்பாவி வாலிபன், ஆனால் அவன் ரகசியமோ போதை வஸ்துவோடு சம்பந்தப்பட்டிருக்கான். இப்படி நிறைய பேர்களுடைய நிலைமையை பார்க்கும். கண்ணியவான்களே, சோர்களே, கியாமனால் நெருங்குகின்ற பொழுது இந்த உலகத்தில் போதைக்கு அடிமையானவர்கள் மலிந்து விடுவார்கள், நிறைந்து விடுவார்கள். இந்த உலகம் முடிவுக்கு வருகின்ற காலம் நெருங்குகின்ற பொழுது உலகத்தின் சொத்துக்களுக்காக இந்த உலகத்தில் சண்டைகளை பிடித்துக் கொள்வார்கள். சொத்துக்களுக்காக உயிர் சேதங்களை ஏற்படுத்துவார்கள். அடுத்தவன் எக்கேடு கெட்டாலும் சரி, என் வயிறு நிரம்ப வேண்டும் என்று துடிப்பார்கள். உள்ளதை கொண்டு நல்லதை செய்வோம் என்ற நிலைப்பாடு இன்றி அனைத்தையும் நான் சுருட்டிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவார்கள். கியாமனால் நெருங்குகின்ற பொழுது இந்த பேராசை பிடித்தவர்கள் நிறைந்து விடுவார்கள். அல்லாஹின் தூதர் சல்லாசம் அவர்கள் தெளிவாக நிறைய சொன்னார்கள், சொல்லுவதற்கு இந்த குறுகிய நேரம் போதாது. கண்ணியவான்களே, சோர்களே, கியாமனால் நெருங்கிவிட்டால் விபச்சாரம் மலிந்துவிடும், அது பெருகிவிடும். அது எந்த அளவுக்கு ஆகிவிடும் என்றால் வெட்கமும் கூச்சமும் மானமும் மரியாதையும் இல்லாமல் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன், நான் யார் முன்னால் இருக்கிறேன், நான் என்ன காரியம் செய்கிறேன் என்ற உணர்வில்லாமல் விபச்சாரத்தோடு சம்பந்தப்படுகின்ற மக்கள் நிறைந்து விடுவார்கள். அந்த காலகட்டத்தில் இப்படியுமா நீங்கள் நடந்து கொள்கின்றீர்கள், ஒதுக்குப்புறம் இல்லையா என்று கேட்பவன் தான் சிறந்தவனாக இருப்பான். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் விபச்சாரம் மலிந்துவிடும். கண்ணியவான்களே, சோர்களே, உலகத்தின் முடிவு காலம் வருகின்ற பொழுது என் தீனுக்கும் ஆபத்து, என் புத்தியையும் பறிகொடுத்து உலகத்தில் என் உயிருக்கும் ஆபத்து, எமது கண்ணியமும் பறிபோய் அசிங்கங்கள் மலிந்து அனாச்சாரம் நிறைந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழல் உலகத்தில் உருவாகும். கண்ணியவான்களே, இப்படிப்பட்ட ஒரு காலம் வந்துவிட்டால் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமை நாளையும் நம்பி வாழ்கின்ற நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கு. இன்றைய சமூகத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். அமல்கள் என்ற தோட்டத்தில் உண்மையில் நிறைய பேர் அமல்கள் செய்கின்றார்கள். பள்ளிவாசல்கள் அலங்காரமாக கட்டப்பட்டிருக்கிறது, மதரசாக்கள் நிறையவே நடக்கிறது, சமூகத்தில் எத்தனையோ நல்ல காரியங்கள் நடக்கிறது. அத்தனை நடந்தாலும் மறுபுறத்தில் எமது அமல்களின் உயிரோட்டத்தை பறிக்கின்ற காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் இந்த காலத்தில் சமூக நிலவரம் எப்படி இருக்கிறது, நாட்டு நிலைமை எப்படி இருக்கிறது, உலகத்து நிலைமை எப்படி இருக்கிறது என்பதனை கொஞ்சம் கவனத்தில் வைத்து எம் செயல்களை சீராக்கிக் கொள்ள வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கும். கண்ணியமானவர்களே, சோழர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் எமது நாட்டை பொறுத்தவரையில் எமது சமூகத்தில் இருக்கின்ற அதிகமானவர்களின் நிலைப்பாடு. ஒரு கொஞ்சம் விடுமுறை கிடைத்துவிட்டால் அந்த விடுமுறையை எப்படி குதூகலமாக கழிக்க முடியுமோ கழிக்கின்றார்கள். விடுமுறை தினங்களில் சுற்றுலா செல்வதில் குற்றமில்லை, பார்க்க வேண்டிய இடங்களை பார்ப்பதில் தப்பில்லை. ஆனால் தற்காலத்தில் சமூகத்தில் அதிகமானவர்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பதனை செல்வம் வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டு, வெள்ளத்தினாலும் மண்சரிவினாலும் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர்கள் தங்களுடைய பல நிலைமைக்கு மீள முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். தொழில்களை இழந்திருக்கின்றார்கள், வீட்டில் உள்ள தளபாடங்களை இழந்திருக்கின்றார்கள். ஏதோ அங்குமிங்கும் கிடைத்ததுதான், ஆனால் அவர்களின் பழைய நிலைமை இன்னும் சீராகவில்லை, பழைய நிலைமைக்கு அவர்கள் வரவில்லை. எத்தனை பேர்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள், கஷ்டத்தோடு வாழ்க்கை விட்டுகின்றார்கள். எத்தனையோ ஆண்களுக்கு அவர்களின் தொழில் பறிபோய்விட்டது, போட்ட முதல்கள் எல்லாம் வெள்ளத்திலும் சேற்றிலும் போய்விட்டது. இப்பொழுது அதனை திரும்ப கட்டி எழுப்பதற்கு கிடைக்கின்ற சிறு தொகையினால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர்கள் தொழில்களிலே கஷ்டப்படுகின்றார்கள். இன்னும் எத்தனையோ குடும்பத்தில் தன் பிள்ளைகளின் படிப்பு செலவுகளை கவனித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இக்கட்டான நிலைமையில் இருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல திறமை இருக்கிறது, கல்வியிலே அவர்களுக்கு முன்னேற முடியும், ஆனால் இந்த வருடத்தில் அவனுக்குரிய கல்விக்கான செலவுகளை கொடுக்க தவறினால் சந்தர்ப்பமும் தவறிவிடுமே என்று ஏங்கி தவிக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். பொருளாதார நெருக்கடி, விலைவாசி அதிகம், அன்றாட செலவுகளுக்கு கைவிரித்து செலவழிக்க முடியாமல் கஷ்டத்தோடு வாழ்க்கையை ஓட்டுகின்ற எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள். இறைச்சி வாங்கி சாப்பிட்டு எத்தனையோ மாதம் எத்தனையோ குடும்பங்கள், ஒழுங்கான உணவுகளை சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள், சிறு குழந்தைகளுக்கு பாலை கொடுப்பதற்குரிய அமைப்பிலே பால்மா வாங்க முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள், கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள். குடிப்பது தண்ணீர் கொப்பளிப்பது பன்னீர் என்பது போன்று சமூகத்துக்கு ஏதோ தன் இல்லாமையை காட்டிக்கொள்ளாமல் கௌரவமாக இருக்கின்றார்கள், பெருமூச்சோடு வாழ்க்கையை கழிக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பெண் மக்களுக்கு திருமணத்தை முடித்து வைப்பதற்கு அவர்கள் எத்தனைக்கின்றார்கள். ஆனால் நகை போகின்ற விலையை பார்க்கின்ற பொழுது ஒரு பட்டு நகையை கூட வாங்க முடியாமல் ஏங்கி தவிக்கின்றார்கள். அடுக்கடுக்காய் சொல்லிக் கொண்டு போகலாம், சமூகத்தில் இப்படியெல்லாம் கஷ்டத்தோடு வாழ்கின்றவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் செல்வத்தை அள்ளி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய தொழிலுடைய அமைப்பு, வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது. கோடியை போட்டால் இன்னும் ஒரு கோடி வருகிறது. பணம் வந்து விட்டதே, ஓஹோ எங்கள் சகோதரர்கள் எத்தனை பேர்கள் இந்த பட்டியலுக்குள் இருக்கின்றார்கள். இந்நாள் என்ற உதவியை கொஞ்சம் செய்வோமே, சதக்காக்களை அள்ளி வழங்குவோமே என்ற எண்ணம் எத்தனை பேர்களுக்கு இருக்கின்றது. இந்த நிலைமையில்தான் சமூகத்தில் இவ்வளவு கஷ்டங்கள் உள்ளவர்கள் இருக்க, சொகுசு வாகனத்தில் அழகாக பெட்ரோல் அடித்து டீசல் அடித்து நாங்கள் எங்கள் குடும்பங்களும் உறவுகளும் நண்பர்களுமாக கூத்தும் கும்மாளத்தோடு போகின்ற அந்த பிரயாணத்தினால் அடுத்தவர்களின் உள்ளங்களில் எவ்வளவு பெரிய ஒரு கசப்பான நிலைமை உருவாகும் என்பதனை தெரிந்து கொள்ளலாம். கண்ணியவான்களை சோர்களே, சமூகத்தில் மக்கள் இருக்கும் நிலைமைகளை கவனித்து நாம் இயன்றவரை நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். வீண்விரயத்தை முற்றாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது திருமணமாக இருக்கலாம், விருந்துகளாக இருக்கலாம், பிரயாணமாக இருக்கலாம், வீண்விரயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். நெருக்கடியான இந்த நேரத்தில் சில பொருட்களில் சிக்கனத்தை கடைபிடிப்பது அடுத்தவர்களுக்கு செய்யும் பேருதவியாக இருக்கும். எங்களுக்கு பணம் இருக்கலாம், அது வேறு விஷயம். எரிபொருள் நெருக்கடியான காலமே, முடிந்தவரை நாங்கள் சிக்கனமாக பாவிக்க வேண்டும், தண்ணீரை சிக்கனமாக பாவிக்க வேண்டும், மின்சாரத்தை சிக்கனமாக பாவிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியாமலேயே நாம் மறைமுகமாக இதன் மூலமாக எத்தனையோ பேர்களுக்கு உதவி செய்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் சமகால நிலைமைகளை உணர்ந்து மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய தேவையும் பொறுப்பும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். கிருபையும் உறக்கவும் உள்ள நாய் கேட்டதைக் கொண்டு அமல் புரிகின்ற நட்பாக்கியத்தை தந்தல்வானாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமாக வாழ்கின்ற உத்தமர்கள் பற்றியல்லை எங்களை சேர்த்தல்வாயாக. நீ தந்த 50 நாமத்துகளை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்வாயாக. பாவிகளின் கூட்டத்திலிருந்து நீ எங்களை பாதுகாத்தல்வாயாக. கிருபை முறக்கவும் உள்ள நாயினே, எங்களுக்கு உன் புறத்திலிருந்து உதவியை தந்தல்வாயாக. கேட்க தெரியாத பிச்சைக்காரர்களாக இருக்கின்ற எமது துஆக்களை கொடுக்கறித்த இந்த நீ கபூல் செல்வாயா. கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சகல நலவுகளையும் எங்களுக்கு தந்தல்வாயாக. எந்த கெடுதிகள் வந்து பாதுகாவல் தேடினார்களோ அதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தல்வாயாக. எமது துஆக்களை உன் அருளை கொண்டு ஏற்றல்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.